कुत्र विधेयो यत्नः विद्याभ्यासे तदौषधे दाने अवधीरणः स्वकार्य खलपरयोषित् परधनेषु काहर्निशमनुचिन्त्या संसार असारतानतु प्रमदा का प्रेयसी विधेय करुणादीनेषु सज्जने मैत्री कण्ठकतैरप्यसुभिः कस्यश्चात्मा न शक्यते जेतुम् मूर्खस्य शङ्कितस्य च विषादिनो वा कृतघ्नस्य. प्रश्नोत्तर रत्नमालिका प्रकरणम் இன்னைக்கு 16வது ஸ்லோகம் நடத்தணும். நேத்திக்கு புத்திர விதேயா யத்னா, மனுஷன் எதுல யத்னத்தை விதிக்கணும், எப்பொழுதுமே முயற்சி கொண்டிருக்கணும் எதுல அப்படின்னு கேட்டா படிப்பு படிக்கிறது. எனக்கு வந்தாச்சு, நான் படிச்சது போறோங்கிற எண்ணம் எப்பவும் இருக்கப்படாது. இனிமேல புதுசா புதுசா படிச்சுட்டே இருக்கணும், பழசையும் மறக்காம படிச்சுட்டே இருக்கணும். அதனால அதுல மட்டும் மனுஷன் சேம்பருத்தனத்தை அடையப்படாது அப்படின்னு. வித்யாபியாசே சதௌஷதே, ஔஷதம், நல்ல ஔஷதம், அதை மறக்காம மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து இருக்கணும். என்ன, ஜனங்களுடைய தாபத்தை போக்கடிக்க கூடியது. அதே மாதிரியே தானே, தானம் பண்றத மறக்கப்படாது. சர்வதா சர்வ காலமும் தானத்தை எப்பொழுதும் மறக்கப்படாது. நம்மளால முடிஞ்சது ஏதாவது சகாயம் 4 பேருக்கு பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கறது சொன்னார். அவதீரணத்வ காரியா, அதே போலயே எந்த இடத்துல மனுஷன் தன் செல்லாம இருக்கணும், எந்த விஷயத்துல மனுஷன் தான் அதோட சேராம இருக்கணும் அப்படிங்கிற சொல்றதுல மூணு விஷயங்கள் பதில் சொல்ற. அவதீரணத்வ காரியா கல பரயோஷித்து பரதனேஷு, துஷ்டாலோட துஷ்ட சங்கத்தோட சேராம இருக்கணும். அந்த துஷ்ட சங்கமானது இவனுக்கு தெரியாம பிராணஹானியை கொடுக்கும். ஆகையால் துஷ்ட சங்கம் என்னைக்குமே வச்சுக்கூடாது. வச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள் விட்டு போச்சா பரவாயில்ல, தப்பிச்சல வந்தோம் நினைச்சாலும் விடமாட்டான். அது மறுபடியும் வந்து இவனுக்கு பிராணஹானியை கொடுக்கும். ராமாயணத்துல மாரீசன் ராவனுக்கு கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா இருந்தான். அவர் என்ன பண்ணினார், விஸ்வாமித்தருடைய தபஸ பங்கம் பண்றதுக்காக பலமுறை பங்கம் பண்ணிருக்க. எப்பவுமே விஸ்வாமித்தருக்குன்றா ரொம்ப பேருக்கு பயம், மகா தபஸ்வி. அவர் அப்பப்ப கோபத்தினால தபஸ் போறதே தவிர தபஸ் பண்றனும் உட்கார்ந்தாரு. ஏன்னா ரொம்ப நாளும் விடாம பண்ணிட்டே இருக்க. அப்படிப்பட்டதான அவருடைய யஜ்யாதிகளுக்கெல்லாம் இடையூறு பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கார். எப்பப்ப யஜ்யம் பண்ணினாலும் அப்பப்ப இடையூறு பண்ணிட்டே இருக்க. விஸ்வாமித்தர் இப்ப தீர்மானம் பண்ணிவிட்டார், நாம நம்ம கோபத்தை நிர்பந்தமா படிச்சுக்கணும், கோபமே கொல்லப்படாது அப்படின்னு அபிப்பிராயத்தில் வந்தார். ராமச்சந்திரமூர்த்தியே கேட்டார், ராமச்சந்திரிய சகாயத்துக்கு அழைச்சல போல. என்ன பண்ணினார் ராமன், அந்த கோபத்துக்கு இடையூறா இருக்கக்கூடியதான அரக்கர்களை சில பேரை கொண்டார். ஆனா சின்ன குழந்தையோ இல்லையோ வருது, அப்ப என்ன ரொம்ப சின்ன வயசு, 12-13 வயசு. இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரையும் விரட்டி அடிக்கலாம் வேண்டாமே அப்படின்னு இந்த மாரீசன் வாயவியாஸ்திரம் போட்டார். வாயவியாஸ்திரம் என்ன சார், காத்து தே காத்து, அது கொண்டு போய் இவருக்கு சமுத்திரத்துக்கு நடுவுல தள்ளிட்டு மாறிச்சு. தள்ளினதுமே என்னாச்சுன்னா இவரால தாங்க முடியல, இந்த வேகமாக நம்மளை தள்ளும்னு எதிர்பார்க்க. அவனே ராட்சசன், நிறைய அஸ்திரங்கள் எல்லாம் பார்த்தவன், பல யுத்தங்கள் பண்ணினவன். இருந்த போதிலும் அவனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் வரல. அப்ப என்ன பண்ணினா, அடாடா நம்ம பத்திரமா இருக்கணும், ராமனை கண்டு ரொம்ப பயந்து இருந்தார். பயந்து அன்னியிலிருந்து என்ன துஷ்ட சங்கம் நமக்கு வேண்டாம், என்னைக்கானாலும் நமக்கு பிராணஹானியை கொடுக்கும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அவன் பாட்டுக்கு தனியா ஏகாந்தமா இருந்துவிட்டான். அன்னில அவன் துஷ்டாவனோட சேர்றதில்ல, யாரோடையும் சேர்றதில்ல, அவர் பாட்டுக்கு தபஸ்வி ஆயிட்டார். எத்தனை வருஷம் தபஸ்வியானார் அப்படின்னு பார்த்தடையானார். அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் ஆச்சு ராஜ்யத்துல, விவாகமானப்பறம் 12 வருஷம் ராஜ்யத்துல இருந்தார் ராமன். அதுக்கப்புறம் காட்டுக்கு வனவாசம். இந்த வனவாசத்துல 14 வருஷம், 13 வருஷம் அப்படியே தபஸ் பண்ணிட்டு இருக்க. 12-13-25 வருஷம் துஷ்டாலோட சேரல சார். சேராத போனாலும் அதற்கப்புறம் ராவணன் கரதூஷணனை கொன்று விட்டாருங்கிற விவகாரம் ராவணனுக்கு தெரிஞ்சது. எப்படியாவது இந்த ராமனை நம்ம ஹிம்சப்படுத்தணும்னு தீர்மானம் வந்திருக்க ராவணனுக்கு போராத குறைக்கு இந்த சூர்பனகாங்கிற ஒரு அம்மா போய் சொல்லியிருக்க, ராமனுக்கு அழகான ஒரு ஸ்திரீ இருக்கா சீதாதேவி, எப்படியாவது நீ அவளை அடையணுங்கிற அபிப்பிராயத்தை இந்த துர்புத்தியானவன் ராவணன் அப்படி யோஜனை பண்றான். நல்ல இதுக்கு ஏபிளா எந்த காரியமும் சொன்னதை பர்ஃபெக்டா பண்ணக்கூடியதான ராட்சசன் யாருன்னு யோசனை பண்ணி, இது ராட்சசாலாம் இருக்கா, விபீஷன் இருக்கான், கும்பகரன் இருக்கான், யாரு நராந்தகம், தேவாந்தகம், மகாந்தகம், எத்தனை பேர் இருக்கா யுத்த காண்டத்துல வந்தனா, எத்தனை பேர் வந்திருக்கா. ஆனா அவளெல்லாம் நம்பல, அவள பலசாலிகள், வெறும் பலம் மட்டும் இருந்தா போறாது, எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும்னு புத்தி சக்தியும் இருக்கணும். அந்த புத்தி சக்தி ரொம்ப குறைச்ச அப்படி இருக்கிறவன் யாருன்னு பார்த்தா அந்த பழைய ஃப்ரெண்டு மாரிச்சன் ஞாபகம் தான். எங்க இருக்கான்னு ரொம்ப நாளாச்சு, ஒரு 25 வருஷமா நம்ம பக்கத்துலயே வரலையே, எங்க இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சு தேடி கடைசியில கண்டுபிடிச்சோம். தபஸ் பண்ணிட்டு இருக்கானே வாங்கும்னு வந்ததுல என்ன பண்ணீங்கன்னா, எனக்கு நீ சகாயம் பண்ணணும். இவர் பார்த்தா உமக்கு ஏனப்பா சகாயம் பண்ணணும், நான் தான் எல்லாத்தையும் விட்டேனே, பிரின்சிபல் விட்டேனே, இல்ல இல்ல நீங்க சகாயம் பண்ணித்தான் ஆகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒரு தங்க மான் வேஷம் போட்டு இந்த ஆசிரமத்துக்கு முன்னால இங்கேயும் எங்கேயும் பரிசிரமம் பண்ணிட்டே இருக்கணும். சீதாதேவிக்கு மனசை எப்படி கவரமோ அதுக்கு தக்க மாதிரி வேஷம் போட்டுக்கும். எப்படி இருக்கு பச்சை சீதாதேவி மனசு கவரணும், அழகா நீங்க இருக்கணும், அந்த மான் கண்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கணும், இத பார்த்து அந்த மான் எனக்கு வேணும்னு அம்மா கேட்கணும். அது மாதிரி நீங்க பண்ணணும். பண்ணின விதம் என்னாச்சுன்னா, உங்களை விரைக்கின்ற ராமலட்சுமணான்னு வருவா, கிட்டையே உங்களுக்கு பிடிக்கும், வெகு தூரம் ஓடி போயிடும் நீங்க, அப்புறம் நீதி காரியங்களை நான் நடத்துக்கிறேன் அப்படின்னு அவர் பார்த்த. நீங்க வேற எதுவும் சொல்வேன்னு நினைச்சேன், எனக்கு ரான்னு சொன்னாலே பயமா இருக்கு. அன்னைக்கு போட்ட வாயு வயசம் கல்தா புடிச்சு சமுத்திரம் தள்ளிடுது. ராமாலி ராமத்ரஸ்தானி ராவணா ராங்கிற பேர் இருக்கிற சொல்ல எது வந்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் அன்னைக்கு ராமான்னு நான் பார்த்தேனோ இல்லையோ, இப்ப ரதம்னு சொல்ல பயமா இருக்கு, ராவணன் சொன்னாலே பயமா இருக்கு. நீங்க ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் ஏண்டா ரான் இருக்கு பத்தடா, ரொம்ப பயமா இருக்கு, நான் இந்த இடத்துல விட்டுபிடுங்க, எங்கிட்ட அந்த பக்கத்திலேயே போக வேண்டாம்னா அப்படின்னு ராவணன் ஒரு தரம் ரெண்டு தரம் சொல்லி பார்த்தான். அப்புறம் என்ன சொன்னு தெரியுமோ, நான் நீ சொன்ன பேச்சு கேட்கலன்னு இங்கேயே கொண்டு போடுவேன். அப்பதான் மாத்திருந்தான், ஏண்டா போறதுன்னு தீர்மானம் ஆயிடுந்துப்ப. அங்கே போனா ராமன் கையில பானத்தால் அடிக்கப்பட்டு நான் பிராண விட போறேன், இங்க இருந்தா இவன் கையில பண்ண போறேன், துஷ்டங்கையில பிராணா மேல் லோகத்திலயும் புண்ணியம் கிடைக்காது. போறப்ப ராமான்னு சொல்லிட்டு பிராணனை விட்டேன்னு வச்சுங்களேன், புண்ணியமாவது கிடைக்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சரின்னு ஒத்துனா கடைசியில பிராணனை விட்டான். பாத்தீங்களா, இந்த துஷ்ட சகவாசம் அதை நம்ம விட்ட போதிலும் அதை நம்மள விடுறது இல்லை. அதனால எப்பொழுதுமே மனுஷன் துஷ்ட சகவாசம் பண்ணவே கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கூடிய மட்டும் நம்ம நல்ல வாழோடையே பழகிட்டு இருக்கணும். அதனால நமக்கு வாழ்க்கையில முன்னேறலன்னா கவலைப்படாதீங்கன்னு அந்த சத்துகளுடைய சங்கம் இருக்கு பார்த்தா, அவ காத்து அவ மேல பட்ட காத்து நம்ம மேல பட்டாலே போரும்னு ஒரு இடத்துல, அந்த சந்தன விருட்சத்தினுடைய காத்து மேல பட்டா மற்ற விருட்சங்களுக்கெல்லாம் எப்படி நல்ல வாசனை வருதோ, அதே சத்துகளோட பழகினோமையானால் அந்த புண்ணியமானது நமக்கு வந்துடும். ஆசனாத் இப்படி அவளோட உட்கார்ந்து அவளோட பேசி அவளோட இது பண்ணிட்டே இருந்தாலே இந்த சங்கமே நமக்கு பலத்தை கொடுக்கும். ஆகையால் சத்துக்களோட சங்கம் வச்சிருக்கோம், என்னைக்கும் துஷ்ட சங்கம் வேண்டாம். மனுஷன் அவாய்டு பண்ண வேண்டியது என்ன சார், துஷ்ட சங்கம் கொண்டு சொன்னார். ரெண்டாவது என்ன, பரயோஷித்து மற்றாந்தாரத்தின் இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அதுல ஆசை வைக்கப்படாது. கொஞ்சம் நம்ம பார்க்கணும், நம்ம நாட்டுல என்ன ஸ்திரீகளை வச்சிருக்கோமா, இல்ல. வாழ்க்கைய அனுபவிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரைட் உண்டு, அது நல்லதுன்னு வேற சொல்லிருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சங்கள்ங்கிற நாலு புருஷார்த்தங்கள்ல இந்த காமம்ங்கிற ஒரு புருஷார்த்தத்தை வெய்யவே இல்லை, இதுக்கு விசேஷமாக சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்க. மோட்சத்துக்கு வழியும் கொடுக்கறதுக்கு அது வழி உண்டுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த காமம்ங்கிற ஒரு அபிப்பிராயம் எப்படின்னா சஸ்திரீ நடத்துலதான் இருக்கணும், பரஸ்திரீ கிட்ட போகப்படாது. பரஸ்திரீ கிட்ட போனா அதுவே விஷமாகிறது. சீதைய வேணும் நினைச்சா ராவணன், கடைசியில என்னாச்சு தெரியுமா, மந்தோதரி அம்மா ராவணன் கீழே விழுந்தாச்சு. மந்தோதரி வந்திருக்க, எல்லாரும் நடுங்கிற மந்தோதரி என்ன சபிச்சு விடுவாளும். மகா தபஸ்வி மந்தோதரி, மகாபதி விரதா வீரரத்னம், இப்படி இருக்கிறக்காக ஏதாவது சொல்லிவிடுவாளோ அப்படின்னு கவலையோட எல்லாம் இருக்கிற காலத்துல மந்தோதரி அம்மா வந்திருக்கா, ராவணனை பார்த்தா ஒண்ணு சொல்லல, அழுதா. கடைசியில ஒரு அவத்தை சொன்ன, ராவணா சொன்ன பேச்சு கேட்கல, நீங்க இத்தனை நாள் புலன்களை ஜெயிச்சு தபஸ் பண்ணு, கைலாசத்துக்கு போறேன், பரமேஸ்வர அனுகிரகம் பெற்ற கைலாசத்தையே தூக்குறேன்னு சொன்னேன், அவ்வளவு சக்தி உங்களுக்கு எப்படி வந்தது, புலனை அடக்கினதனால். இப்பொழுது நீங்க கொஞ்சம் அதை லூசனா விட்டுவிட்டேன், புலன்கள் உங்களை ஜெயிச்சு இப்ப நீங்க பூமியில படுத்து. தேவலோகத்தை ஜெயிச்சவனுக்கு பூமியில விழக்கூடியதான பரிஸ்தி எது, புலனை ஜெயிச்சதுனால அப்படி அந்த நிலை வந்தது, புலன்கள் உங்களை ஜெயிச்சுடுத்து அப்படி இப்படி வந்துடுத்து, சகஜமா தான் நடக்கிறது. இது எவ்வளவு வசதியான ஒரு வார்த்தை. சாதாரணமாக ஆத்துக்காரரை கொண்டுட்டான்னு கோபம் வரணும், யாரு கோவிச்சுனாலும் அவளை கொல்லணும், அவளை ஹிம்சப்படுத்தணும் அப்படின்னு சபிக்கணும்னு வரணும். ஆனா அவைகள் ஒண்ணுமே பண்ணலையே, காரணம் என்னன்னா உயர்ந்ததான ஒரு சுபாவம் உள்ளது. இப்படி பரயோஷித்து புலன்களை ஜெயிக்காம இருக்கிறதுன்னு இருக்க பார்த்தா அதுல மனுஷன் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டாவது, அதனால பரஸ்திரீகள் இடத்துல அடையணுங்கிற அபிப்பிராயம் இருக்கப்படாது. ரெண்டாவது அதுல கேர்ஃபுல். மூணாவது என்ன சொல்றது, இன்னொருத்தருடைய காசு நமக்கு வரணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய தப்பான காசு. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிங்க, முயற்சி பண்ணிட்டே இருங்க, எவ்வளவு வந்தாலும் சரி, அது வந்து தப்புன்னு சொல்லல. ஆனா என்ன சொல்றதுன்னா, மனுஷனுடைய வாழ்க்கை 100 வருஷம் தான். நீ பணத்துக்கு பின்னால போயிட்டே இருந்தான்னா மறுபடியும் பல பிறவிகள் உனக்கு வரும், அதனால கஷ்டப்படவேங்கிறதுக்காக சேர்த்துக்க வேண்டாம் சொல்றதே தவிர, நீங்க பணத்தை சம்பாதிக்கணும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் முயற்சியினால வேண்டாம்னு சொல்லல சார். ஆனா என்ன, இன்னொருத்தருடைய காசு நமக்கு வேணும் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் கஷ்டம். இந்த ஒரு அபிப்பிராயம் இருக்கு, இது யாருக்கு என்ன, காசு இல்லாதவனுக்கு வரதில்ல. காசு இல்லாதவன் எனக்கு காசு வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்ங்கிற வழியில தான் இருக்கான். ரொம்ப காசு இருக்கிறவாள கூட இன்னொருத்தருடைய காசு நமக்கு வந்தா தேவலையு அந்த அபிப்பிராயம் இருக்கு. இந்திரன் விரோசனன் ரெண்டு பேர், இந்திரன் மேல இருக்கிற 7 லோகங்களுக்கும் அதிபதி, பூலோக பௌவர்லோக சுவர்லோக மகர்லோக தபோலோக ஜனலோக சத்தியலோக, 7 லோகங்களுக்கு அதிபதி. நம்ம ஒரு சின்ன பிளாட் வச்சிருந்தது என்னுடைய பிளாட் அப்படிங்கிறது. ஆனா அவர் எப்படின்னு பார்த்தா 7 லோகங்களுக்கு அதிபதி. அதே போலயே கீழே ஒரு 7 லோகம் இருக்கு, அத்தனை வீட்டில சுத்தலாம் லோகங்கள்ல, அத்தனை லோகங்களுக்கும் அதிபதியா இருக்கிறவன் விரோசன். இவ ரெண்டு பேருக்கு என்ன, பிரம்மதேவர் ஒரு நாள் சொன்னார், நான் ஒரு மந்திரத்தை சொல்ல போறேன், அத யாரு தெரிஞ்சுக்கிறாளோ அந்த தத்துவத்தை, அபஹதபாத்மாஜரோ விரோக அபிபத்தா சத்திய காமா சத்திய சங்கல்பா அப்படின்னு ஒரு பிரம்ம தத்துவம் இருக்கு, இத யாரு தெரிஞ்சுக்கிறாளோ அவ எல்லா லோகங்களும் சர்வாம்ச லோகானாப்தோனி சர்வாம்ச காம, எல்லா லோகங்களும் அவளை கிடைக்கும், எல்லா காமங்களும் கிடைக்கும். நல்லதானே இருக்கு. இவர்களுக்கு என்ன சார் குறைச்சல், 7 லோகங்கள் அதிபதியா இருக்கு, இருக்கிறதே உலகம் 14 லோகம் தான், 7 14 புவனங்கள். இதன் புவனங்கள்ல ஒரு சரிபாதி இந்திரனுக்கும் ஒரு சரிபாதி விரோசனுக்கும் இருக்கு. இந்த விஷயம் பார்த்ததுன்னா என்ன நினைச்சாலாம், நான் அதை தெரிஞ்ச அந்த 7 லோகமும் எனக்கு வந்துருமோ, அவனும் குறைஞ்சு போகல, நானும் தெரிஞ்சிருந்தா இந்த 7 லோகமும் எனக்கு வருமோ இல்லையோ. சோ டோட்டலா 14 லோகங்களுக்கும் ஒருத்தர் கையிலேயே இருக்கணும்ங்கிற ஒரு பேராசையில ரெண்டு பேரும் அவ ராஜ்யங்கள்ல மந்திரிகள்கிட்ட கொடுத்துவிட்ட மந்திரி கொடுத்துவிட்ட என்ன ஆச்சு, இவ பாட்ட கிளம்பி பிரம்மலோகத்துக்கு பாரு. போயே கொஞ்சம் 32 வருஷங்கள் பிரம்மச்சாரியம் இருந்தா, அதுக்கப்புறம் பிரம்மத்தை கேட்டுட்டார், ஏதோ வந்தது தெரிஞ்சது. ஆனா கடைசி என்ன சொல்ல வந்தேன், இதனால எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்கா, 101 வருஷம் பிரம்மச்சரியத்தை அனுபவிச்சிருக்கா, இது என்னன்னு பரதனேஷு, இன்னொருத்தருடைய காசு எனக்கு வேணும். பாரதம் முழுக்க பேசிக்காய் தான் துரியோதனுடைய ஆசை என்னன்னு, பாண்டவாளுடைய ராஜ்யமும் எனக்கு வேணும். அது எப்படின்னா இவனுக்கு ராஜ்யத்துல ஒரு அதிகாரமும் கிடையாது. திருத்தராஷ்டிரனுக்கே புறவிகருடனா இருக்கிறதுனால அவருக்கு அதிகாரம் இல்ல, அவருக்கு அதிகாரம் இல்லாததுனால அவர குழந்தைகளுக்கும் இல்ல. பாண்டு ராஜாவுக்கு சேர்ந்தது, பாண்டு ராஜாவுடைய குழந்தை தர்மராஜாவுக்கு தான் வரணும். இது என்ன பண்ணினா, இந்த திருத்தராஷ்டிரன் வந்த பிறகு ரிமீடியேஷன் ஒண்ணு வச்சு, இந்த கிராமத்திலாம் கட்ட பஞ்சாயத்துங்கிற பச்சையில அது போல பண்ணி வச்சு, பாதி ராஜ்யம் உனக்கு பாதி ராஜ்யம் எனக்கு, ரெண்டு பேரும் சில சௌக்கியமா இருக்கும். ரெண்டு ராஜ்யம் வந்தா கேபிட்டல் எங்க, இது எப்போ பயனால இந்த சண்டை உண்டு. எல்லாம் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வாழ்க்கையில என்னென்ன வருதோ இவைகள்லாம் அன்னைக்கே யோஜனை பண்ணி போட்டுட்டாங்க. முதல்ல கொஞ்ச நாளைக்கு ரெண்டு பேரும் ஹஸ்தினாபுரத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்ன டெல்லி அதுல இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா தெரியுமோ, அந்த ஹஸ்தினாபுரத்துல ஒருத்தர் வச்சு இன்னொருத்தர் இந்திரபிரஸ்தம்னு இடம், அங்கே தனியா இன்னொரு கேபிட்டல் வச்சுருந்தா அவா பண்ணிட்டு இருக்கா. இப்படி பாதி ராஜ்யங்கள் கொஞ்ச நாள் நடந்தது. இந்த துரியோதனனுக்கு பாதி அவளை கொடுக்கணும், உழுக்க எனக்கு என்ன வேணும், அவனுக்கு இருக்கப்படாது, நான் தான் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு அவருடைய ராஜ்யமும் தனக்கு வேணும்னு ஆரம்பிச்சுட்டான் சார். ஆரம்பிச்சு சூதாட்டத்தை ஆடி இவாளுடைய ராஜ்யத்தை முடிங்கிட்டு இவாளுக்கு 12 வருஷம் காட்டல் இருக்கணுமா. சரி, அதுக்கப்புறம் என்ன, 1 வருஷம் அஜ்ஞாதவாசமா இருக்கணும், எங்கேயும் ஏதும் இருக்கப்படாது. இப்ப என்ன, தேசம் முழுக்க நம்ம தேசம் தான், அவளை ஜெயிச்சாச்சோ இல்லையோ, அந்த பாதி ராஜ்யம் இங்க வந்தாச்சோ இல்லையோ, இப்ப இந்த ராஜ்யம் யாரு கையில இருக்க, துரியோதன கையில இருக்கு. ஆகையால் நீங்க அஜ்ஞாதவாசம் இருக்கணும்னு எங்க சார் இருக்கப்பட, அந்த ஊர்ல எங்கேயாவது எப்படி மஸ்கட்டுக்கோ இல்ல வேற ஏதாவது துபாய்க்கோ போயிட்டு பரதா போட்டு தனியா இருக்கான்னு சொல்ல முடியுமா? எல்லாம் எங்க ஊர்ல இங்கதான் இருக்கணும் தான், நீங்க இங்கேயே இருந்து இருக்கணும். அது எப்படி அஜ்ஞாதவாசமா இருக்கணும், ஒருவேளை அந்த 1 வருஷத்துக்குள்ள தாங்கள் எங்க இருக்கீங்களோ அதை நான் கண்டுபிடிச்சுட்டேன்னா மறுபடியும் 2 வருஷம் மறுபடியும் ஒரு அஜ்ஞாதவாசம். என்ன ஒரு அபிப்பிராயத்துல இவாளுடைய ராஜ்யம் நமக்கு எப்படியாவது வரணும், அவ கஷ்டப்படணும்னு ஆரம்பிச்சு பிளான் பண்ணினா சார். பிளான் பண்ணினாலும் கடைசியில என்னாச்சுன்னு, அவனும் அவனுடைய 100 தம்பிகளும் அத்தனை பேரும் பிராண விடக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் வந்து தோல்வி. இந்த ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியாக யோஜனை பண்ணி பார்த்தா, நம்ம இதிகாச புராணங்கள்லயே இந்த கதை இருக்கு. பரஸ்திரிய நடத்துல மோகம் இருக்கப்படாது, பரதனத்துல நமக்கு ஆசை இருக்கப்படாது. நீங்க சம்பாதிக்க கஷ்டப்படுத்து, யாரும் வேண்டாம்னு சொல்லலையே, முயற்சி பண்ணுங்க, பிசினஸ் பண்ணுங்க, வேற ஏதாவது பண்ணுங்க, சம்பாதிங்க, ஒண்ணு இல்லைன்னா பூமி வாங்கிட்டு ஒழுங்கோன்னு. அப்ப என்ன சுவர்ண பந்திருமி இருக்க, அத நீங்க ஒழுங்கா அதுக்கு வந்து பயிர் செலவு பண்ணீங்கன்னா தங்கமே வளையும். சில இடத்துல சொல்ல பாருங்க, தங்கம் வளையும் பூமின்னா அப்படின்னு என்ன, ஒரு நாளைக்கும் ஏமாத்தாது பூமியானது, ஏமாத்தீங்க நீங்க. நல்ல அதுக்கு தகுந்தா போல எருவெல்லாம் போட்டதான் பண்ணலாம், நிறைய மகசூல் வரும். ஆனா என்ன ஆச்சுன்னு எப்ப பார்த்தாலும் ஃபார்மர்ஸ் சண்டைத்தானே போட்டிருக்கான், அழுதுட்டுதான் இருக்கு அவன், என்னடா தூக்கு போட்டுக்கிறேங்கிறான். என்ன ஆச்சுன்னு நம்ம அவளுக்கு ஒழுங்கா சொல்லல. ஒரு காலத்துல இந்த மாசத்துல பீஜா பாபம் பண்ணீங்கன்னா இந்த மாசம் அறுவடை வரும் அப்படி ஒரு குத்து மதிப்பாக சொல்றா. அது கரெக்டா அப்படி வந்தது அந்தந்த சமயத்துல. இந்த மழை எப்ப தெரியும் வரணுமோ, அது வந்து ஒரு பாதி அர்த்தசஞ்சாத சேவா, பாதி வளர்ந்து இருக்கிற காலத்துலதான் மழை வரணும், முழுக்க வளர்ந்து அது அறுவடை பண்ண வேண்டிய வருஷத்துல அந்த சமயத்துல 10 வாரம் 10 நாள்ல மழை வந்ததுன்னா சர்வம் 1 வருஷம் இது பழுது கிருஷ்ணா இருக்கும். இப்ப அப்படி யாரு, ஏன்னா சீசன்ஸ் மாறி போயிடும், எப்ப அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாளோ அப்ப மழையா இருந்துட்டு இருக்கு. இது அவருக்கும் தெரியல, நம்ம மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியல, அவன் எப்ப பார்த்தாலும் இதை சொல்ல மாட்டேங்கிறான். விவகாரம் என்னன்னா, ஒன்னு அதிவிருஷ்டி, இன்னொன்னு அனாவிருஷ்டி, அதனால அவளுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒழுங்கா அதை பண்ண தெரிஞ்சவனா இருந்தானே ஆனால் அவனுக்கு அமிதமான லாபம் வருங்கிறது சந்தேகமே இல்லை. ஆகையால் அதுவும் பண்ணலாம், வியாபாரமும் பண்ணலாம், மேதனும் பண்ணலாம், ஆனா ஒழுங்க என்னன்னா நல்ல வழியில் இருக்கும். இன்னொருத்தனை ஏமாத்தி சம்பாதிக்கணுங்கிற அபிப்பிராயம் வேண்டாம், இப்படிங்கிற அபிப்பிராயத்துல சௌக்கியமா இருக்கலாம். இருந்தாலும் மனுஷால என்ன சொல்ற, சீக்கிரமாக வரணும், நிறைய காசு வரணும், இன்னொருத்தருடைய காசு எனக்கு வேணும்னு நினைக்கிற மாதிரி தான் இதான் தப்பு. ஆகையால் மனுஷன் அவாய்டு பண்ண வேண்டியதான பதார்த்தங்களுக்கு அவதீரணத்வ காரியா கலவர யோஷி பரதனேஷோ அடுத்ததான ஒரு கேள்வி. தினந்தோறும் பகலும் இரவும் விடாம நம்ம எதை பத்தி யோசனை பண்ணணும், எதை மறக்காம இருக்க. பகலும் ராத்திரியும் என்னைக்கும் எப்பொழுதும் மனுஷனுக்கு ஒரே எய்ம் இருக்கணும் சார். அப்படிப்பட்டதான பதார்த்தம் ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்ற? கர்மிக மனுஷிஞ்சா சம்சார அசாரதான து பிரமதா ஆச்சாரிய கிளியரா சொல்லிட்டார். சம்சார அசாரதா, நீங்க எந்த சம்சாரத்துல இருக்கீங்களோ அது நிஜமா சாரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்க. ஏன்னா இது சாரமா இருக்குங்கிற எண்ணம் தான் நமக்கு எல்லாம இருக்கு இந்த உலகத்துல. அது நன்னா இருக்கு, இது நன்னா இருக்கு, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, அதை என்ஜாய் பண்ணணும், இதை என்ஜாய் பண்ணணும், இதை அனுபவிக்கணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருக்க மனுஷன். அதுலயும் என்ன ஆச்சு, கிராமாந்திரத்தை விட்டு டவுனுக்கு வந்துட்டேன்னா இதான் ஜாஸ்தியா இருக்கு. கிராமாந்திரத்தை இந்த அளவுக்கு இல்ல. இன்னும் மேல் நாட்டுல போனேன்னா அதுவேதான் முழுக்க இருக்கு. இப்ப துபாயிலுக்கு வர, அமெரிக்காவுக்கு போயிட்டு வர, அவளை கேட்டதுல என்ன சுவாமி பார்த்தேன், நிறைய மால் இருக்கு சார். போய் என்ன ஆச்சு, காலமே போனா ராத்திரி வரைக்கும் சுத்திண்டே இருக்கலாம், கால் வலிக்காதோன்னு. அரை மணி நேரம் நின்னாலே நமக்கு கால் வலிக்கிறது. காலம் இந்த ராத்திரி இருக்கு சுத்திட்டே இருக்கலாம். என்ன ஆச்சு, எல்லா பொருளும் உலகத்துல இருக்கிறதா இருக்கிறார். என்ன வாங்கினேன், எங்க அத்தான் எல்லாம் இருக்கேன். அப்ப ஏன் சார் போகணும்னா, இல்ல பெரிய பெரிய மால் கட்டிருக்க பார்க்க வேண்டாமா. இது மனுஷியனுடைய அபிப்பிராயம் எங்க இருக்கு, அது வாங்கணும், இது வாங்கணும், அது பாக்கணும், எது உபயோகப்படும் எப்படின்னு, எது எனக்கு சுகத்தை அளிக்கும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருக்கான். அப்ப என்ன, இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம் தானே வளைச்சிருக்க. சம்சாரமானது சாரமாக இருக்க மாதிரியும் அந்த சாரமான ஒரு தத்துவம் இவன் அனுபவிக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல இவனையோடு அதையே அடைஞ்சிருக்கான், அதையே நினைத்துக் கொண்டிருக்கான். இது இவன் மனசுல பர்மனண்டா பிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு தரம் பார்த்தா போறாது. ஐலண்ட் கிரவுண்ட்ல எக்ஸிபிஷன், பர்மனன்ட் எக்ஸிபிஷன். கடைசியில இப்ப நகனாந்தர் மாதிரி ஆயிடுச்சு. அங்க என்ன இருக்கும், இங்க அதுதானே இருக்க. ஆனா என்னடா, மனுஷால் போடுறது எப்ப பார்த்தாலும் கும்பல் தான், வருஷம் முழுக்க நெடுக வச்சிருந்தாலும் கும்பல் தான். ஏன்னா மனுஷாளுக்கு வேற தோணல. இது என்னச்சு, இந்த சம்சாரத்துல இந்த பொருள்கள்ல சாரம் இருக்கு, இது சுகம் இருக்குங்கிற எண்ணம் மனுஷாளுக்கு போகலை. எங்க போனாலும் விலை ஜாஸ்தியா இருக்கு சார், தங்கம் இவ்வளவு விலை, தங்க கடைக்கு போயிங்க, என்னைக்காவது ஃப்ரீயா இருக்கா? ஒவ்வொரு கடையிலயும் பாருங்க எத்தனை பேர் வேலை செய்யற, அவளுக்கெல்லாம் கூலி கொடுக்கறானா இல்லையா, சம்பளம் கொடுக்கறானா இல்லையா? அதுவும் போன பிறகு அவனுக்கு கிட்டுறதா இல்லையா, ஜனங்களை எவ்வளவு வாங்கிட்டேன். இங்க போய் உட்கார்ந்ததுமே என்ன பண்ற, அது வேணுமா இது வேணுமா, கூல் ட்ரிங்க் வேணுமா, எல்லாம் உங்க பில்லுல போட போறேன்னு அர்த்தம். ஆனாலும் நம்ம அந்த மாதிரி போய் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அதே போல புடவை கடையில, வஸ்திர கடையில பாருங்க. அப்ப என்ன, உலகமானது உண்மை என்றும் அதுல சாரம் இருக்கென்றும் இதனால நான் சுகத்தை அனுபவிப்பேன் எனக்கூடியதான எண்ணம் விழாம மனுஷனுக்கு இருக்கு. இதை நிறுத்தப்பாங்க. ஏன்னா இவைகள்லாம் சுகத்தை கொடுக்கலேன்னு சொன்னேன், சொல்லலைனா அதனால சுகம் வருது உனக்கு. ஆனா அந்த சுகம் என்னன்னு அது அதுல இருந்து வரல, உன்னிடத்துல இருந்து வர. உன்னுடைய சுகத்தை தான் நீ அங்க வருதுன்னு நினைச்சிருந்த பிரமிச்சுண்டு நீ அனுபவிக்கிற. வஸ்துதா அதுல சுகமே கிடையாது. ஏன்னா எதை நீங்க நன்னா இருக்குன்னு எடுத்துக்கிறீங்களோ அதை இன்னொருத்தர் அகோரமா இருக்கே உங்க செலக்ஷன். போய் போய் இத போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். இவன் இதுக்காக ஆறு மணி நேரம் காலம் ரூபாய் அங்கேயே இருந்து இதை எடுத்து அதை எடுத்து அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சு அந்த புடவை கடைக்காரனுக்கு. அடுத்த ஜென்மால ஜென்மான்னு இருக்குமே, ஆனால் இந்த உத்தியோகம் மட்டும் எனக்கு வேண்டாம். காலம் எழுத திருச்சி திருச்சி போட்டு மறுபடியும் சாயங்காலம் அடிச்சு வச்சு இதே தானே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை யாரையும் கோச்சிக்க கூடாது. அதனால என்ன ஆச்சு, அவனுக்கே வைராக்கியம் வருது, ஆனா வாங்குற வாழ்க்கை வைராக்கியம் வரல. பாருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த போதிலும் அவ வேற யாரும் வேண்டாம், அவ ஆத்துல இருக்கிறவாளே சொல்றா, வேற செலக்ஷனே வரலையே, வேற கரண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா. ஒரு மாமி பக்கத்துல அவர் சொன்னார், இந்த படம் வாங்கிட்டு வந்தேன்னு. ஏன்னா இதான் சாதாரண கிடைக்காது, இங்கிலீஷ் கலர் வேற கலர் அப்படியா, உங்ககிட்ட இந்த படம் இல்லையா இல்லையா, நீ எந்த படம் கட்டிட்டு இருக்க பாரு, பார்த்தா அதே படவையா இருக்கு. பிராரப்தம் என்ன பண்றது, தன்னை கவனிக்காம என்ன சொன்னா, மனுஷனுடைய மனசுல வேணும் எனக்கூடியதான எண்ணம் வருமையானால் அதுதான் வேணும் எனக்கூடியதான், அதனாலதான் சந்தோஷம் வருதுங்கறத லோகத்துல பாத்துருக்கோம். ஆகாரத்துல பாருங்க, அந்த ஸ்வீட் வேணும் அந்த ஸ்வீட் வேணும் அது வேணும் வேணும் நினைச்சோட எவ்வளவு சுவைச்சு சாப்பிடுறான், எத்தனை தரம் அதை சாப்பிட்டுருக்கான். அந்த போலி போட்டான்னா அதுல சுட சுட நெய்ய போட்டு அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த தஞ்சாவூர்ல சாப்பிடுறது பாக்கணும், சௌக்கியம் அது. அது தப்புன்னு இல்ல, அது ஏகாரம் என்ன, அது அவ்வளவு வேணும்னு ஒரு அபிப்பிராயம் வேண்டாமே தான் சொல்றேன். ஆனா இதை சாப்பிட்டேன்னா நாக்கு 2.5 இன்ச் நாக்கு அவ்வளவுதான், அது உள்ள போற பரியந்தம் தான் உங்களுக்கு சுகம் தெரியல. அதுக்குள்ள போயிடுது என்ன, விழுங்கிட்டேயானால் ஒரு சுவையும் தெரியல. ஆனா அது நாளைக்கு போய் வயிற என்ன கலாட்டம் பண்றதுன்னு பாத்துக்கலாம். சின்ன வயசுல நீங்க பாத்துருக்கலாம், ஆனா ஒரு 50 வயசான பிறகு மறுபடியும் அப்படியே ஆரம்பிச்சுடையானால் அது இன்பம் இல்ல சார், துன்பம் ஜாஸ்தியா. உலகமானது எல்லாமே விஷயங்கள்ல போகம் இல்லை, அசாரமாக இருக்கு என்கிறத நன்றாக நாம அறியணும். அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கணும், இத ஞாபகம் வச்சுருந்து உலகத்தை அனுபவிச்சோம்னா கேர்ஃபுல்லா அனுபவிப்பேன். உலகம் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல, அனுபவிப்பேன். வஸ்துதா ஆனந்தம் எங்க வருதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. பொருள் ஆனந்தம் இல்ல, ஆனா அது எனக்கு வேணும் எனக்கூடியதான உங்களுடைய எண்ணம் இருக்க பத்தில இதுலதான் ஆனந்தம் இருக்கு. அது எப்படின்னா, ஒரு பெரியவர் லகு வாசுதேவ மனநம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம், அதுல சொல்ற விஷயானந்தம் இருக்க, ஒரு பொருளை பார்த்து தாங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்கிறே அது விஷயத்திலிருந்து ஆனந்தம் வரல, உங்களுடைய ஆனந்தம் தான். சுவாத்மானந்தத்தை விஷயானந்தமாக அனுபவிக்கிறேன், புரியலையே என்ன ஆனந்தம் நான் எங்க அனுபவிக்கிறேன். நாய் மாதிரி அந்த திருஷ்டாந்தம் நன்னா இல்ல, என்ன பண்றது, சில பேர் பேசினா ஒரு மாதிரி இருக்கும். அந்த பேசும் பொழுதே எப்படின்னா, மனுஷனுக்கு இனிமையாக பேசணும். அவர் வேதாந்தி ஒன்னும் வேதாந்திகள்லாம் நீங்க சௌக்கியமா இருக்கலாம் சுவைக்கிறான்னு கிடையாது, சொல்றது சொல்ல வேண்டியதுதான். விஷய பிரதானமே தவிர எப்படி பேசுறாங்கிறது இல்ல, அது காவியமா இருந்ததுன்னா அவன் அழகா அந்த பேச்சிலேயே ஒரு அழகா சொல்றது காவியம் பார்த்தது. இந்த வேதாந்தி அப்படி இல்ல, எப்படின்னா நாயானது படுத்துட்டு இருக்கான் எங்க, அது ஒரு மேடல படுத்துட்டு இருக்கு, யாரோ என்ன பண்ணினான், ஒரு எலும்ப தூக்கி போட்டான். இது அங்க இருந்து இது நினைச்சுட்டு இருக்கு, நம்ம இனிமேல அது இதையும் சாப்பிடப்படாத பத்திரமா இருக்கணும் நினைச்சுட்டு இருக்கு. ஆனா இந்த சத்தம் எழுதுன எல்லா எண்ணமும் ஓடி இருக்கு சார், ஓடியே போயிருக்கு, ஓடி இங்க வருது, குதிச்சு வந்தது. வந்து என்ன பண்றதுன்னா எலும்பு தொண்டு, சரி ஏதோ ஒன்னு கடைச்சிருக்கான கடிச்சது, கடிச்சதுமே அது என்ன சொன்னார், அதனுடைய வாயிலிருந்து ரத்தம் வந்தது, தன்னுடைய வாயிலிருந்து வந்த ரத்தத்தை தான் சுவைச்சது. சுவைச்சதுமே இது என்ன நினைச்சது, அந்த எலும்புல இருந்து ரத்தம் வர்றது எவ்வளவு சுவையா இருக்கு பாத்தியா அப்படிங்கிறான். மறுபடியும் என்ன சொன்ன, மறுபடியும் கடிச்சது, மறுபடியும் ரத்தம் வந்தது, மறுபடியும் சுவைச்சது, மறுபடியும் கடிச்சது. இப்படி பண்ணி இனிமேல என்னால முடியாதுன்னு விட்டு போச்சு. அதுக்கப்புறம் 4-5 நாள் எதையும் சாப்பிட முடியல சார், வாயெல்லாம் புண்ணு பாவம். இப்ப அது சுவைச்சு கடிச்சு ஆனந்தத்தை அனுபவிச்சதே, அது யாருடைய சுவைப்பு, அந்த எலும்புல இருந்து வந்ததா இல்ல, தன்னுடைய ரத்தத்தை தான் சுவைச்சதுனால அப்படின்னா வந்திருக்கு. அது போனா பரவாயில்ல, இது என்னடா, இந்த கத்திய காய்கறி வெட்டுறப்ப சில பேர் என்ன பண்ண, அந்த கத்திய வந்து பை மிஸ்டேக் கையில விழுந்துடும், அது கட் பண்ணிவிடும், சக்கர என்ன பண்ற வாயில வச்சுக்கிறோம். என்ன பிராரம்பம் பாருங்க, அந்த நாய பார்த்து இவாளுடைய அபிப்பிராயம் இப்படி வருதே, கொஞ்சம் கவனிச்சுக்க வேண்டாமா, அத போய் அலம்பி அதுக்கு வேற ஏதோ டெட்டாலோ விட்டாலோ போட்டு ஒரு பேண்டைடோ ஏதோ ஒண்ணு போடக்கூடாத, அதெல்லாம் வாயில வச்சுக்கிறாள் என்ன ஆச்சு பிராரம்பம். எந்த ஜென்மால நாயா இருந்தவரோ அந்த வழக்கம் அப்படியே பூர்வ பிரஜாதா சொல்றதுல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, மனுஷியால் என்ன பண்றாரு, அது என்ன பழக்கம், அது யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா விவகாரம் என்ன ஆச்சு, எங்க இருந்து இந்த விஷயத்துல நிஜமா சுகம் இருக்கா இல்ல, நீங்க ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் நினைக்கிறது நிஜமா ஆனந்தம் இல்லை, அதனால இத கவனிக்கணும். ஆனா லோகத்துல பிரமதாச்சா பிரமதா ஸ்ரீஹரிடத்துல இருந்து ஒரு ஆனந்தம் இருக்குன்னு நினைக்கிறோம். இது எண்ணிக்கல சார், முதல் முதல்ல உலகத்தை ஆரம்பிக்கிற காலத்திலேயே பிரஜாபதி ஒருவர் தான் இருந்தார், ஒரே ஒரு பிரஜாபதி வேற யாரும் கிடையாது. இந்த ஜென்மாவில் இருக்கக்கூடியவங்கலாம் எப்படி ரொம்ப உக்ரமான ஒரு தபஸ் அசுமேத உபாசனத்தோட கர்மாக்களை பண்ணினவ அடுத்த கல்பத்துல பிரஜாபதி ஆனார். பிரஜாபதி வந்து எங்க பார்த்தாலும் ஜலம் தான் இருக்கும், ஒண்ணுமே கிடையாது. பிரளய பயோதி ஜலே பாக்கிறான், எங்க பார்த்தாலும் ஒண்ணு ரெண்டாவது பொருளே கிடையாது. அவருக்கு என்னாச்சு? பயம் வந்துதான். பயம் சோபி பேத் வேதன் பயம் தஸ்மாதே காக்கி நரமதே. அவர் பயந்ததுனாலதான் அவரிடத்த வந்து பிறந்தான். நமக்கெல்லாம் பயமா இருக்கு, ஒண்டியா இருந்தா பயமா இருக்கு சார். ஒண்டியா ராத்திரி இருக்கணுமா? இது எனக்கு ஒண்ணுதானே இருக்கு, ஏன் பயப்படணும்? நீங்க ரெண்டாவது மனுஷன் இருந்தா தான் அவன் சண்டை போடுவானோ கல்லெட்டு தடிப்பானோ ஏதோ ஒண்ணு பண்ணுவானோ பயம், வேற யாருமே கிடையாது. ஒத்தரா இருந்தா உங்களுக்கு பயத்துக்கு காரணம் என்ன? ஒண்ணுமே இல்லையே, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனந்தமா படுத்துக்க வேண்டிதானே. இல்ல சார், திருடன் வருவானோ என்னமோ, உங்களை பார்த்தா வரணுமா? ஆனா மனுஷனுக்கு ஒண்டியா இருந்தா பயப்படுறான். காரணம் என்ன? பிரஜாபதி முதல்ல பயந்தாராம். அதுக்கப்புறம் ஒண்டியா இருந்தார், ஒண்டியா இருந்ததுனால கொஞ்ச நேரம் இருந்தார், அதுக்கப்புறம் பார்த்தார் இந்த உலகத்துல நான் ஒண்டியா இருக்கேன், ஒரு இதுவும் கிடையாது, சந்தோஷமே கிடையாது, ரொம்ப போர் அடிக்கிறது நினைச்சார். இது என்ன? அப்ப என்ன, அவருக்கு அரமணம் ஏற்பட்டது, போர் அடிச்சது. அதான் என்ன பண்ணணும்? இன்னொரு பொருள் இருந்தா பேஷண்டே இருக்கலாம், பொழுது போகும். ட்ரெயின்லயோ பஸ்ல போய் உட்கார்ந்தா சும்மா இருக்க மாட்டார். நீங்க எந்த ஊரும் பாரு, எந்த ஊருக்கு போறேன்? நீரும் பெங்களூரு, நானும் பெங்களூரு, ரெண்டு பேரும் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் தான் போயிட்டு இருக்கோம். எங்க போறேன் கேள்வி? பெங்களூர். நானும் அங்கேதான், அதனாலதான் இந்த ட்ரெயின் நேரே அவரா போறதா இந்த ட்ரெயின் நேரில் போயிடும். இந்த கேள்வி எல்லாம் ஆரம்பிக்கிறதே பிரயோஜனம் இல்லைன்னு கவனிச்சு பாக்கணும். மனுஷாளுக்கு எப்படி சும்மா இருந்தா முடியல, ஏதாவது ஒண்ணு பேசணும். அதுக்கப்புறம் ஏன் இங்க போறேன்? அதுக்கு அப்படி இல்லை, ஏதோ எங்க பையன் இருக்கான், அக்கா இருக்கா, தங்க இருக்கா, ஆத்துக்காரி இருக்கா, போயிட்டு இருக்கேன், பிசினஸ் வரவ போறேன், இப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில என்ன ஆச்சுன்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டே போறாராம். என்ன விரும்புன இருந்தா முடியாது, புத்தகம் படிச்சுட்டே போறதுதானே, இங்க இருந்து போற பகவத்கீதை பாராயணம் பண்ணி போங்கிறது தானே, அதெல்லாம் பண்றது இல்ல, பூர்வம் பேசணும். இப்படி பேச்சு துணைக்கு ஆள் இல்லையேன்னு கவலைப்பட்டார் அவர். அப்புறம் என்ன பண்ணினார்? சரின்னு தம்மாதிரியே தன்னை விட டபுள் சைஸ்ல இருக்கிற ஒரு பொருளை தயார் பண்ணி அதை என்ன பண்ண ரெண்டா வெட்டினார். ஒன்னு பதிஷ்ட பத்னி ஜகபவதாம், ஒன்னு புருஷனாகவும் ஒன்னு ஸ்திரீயாகவும் அர்த்தம். இந்த புருஷனான ஆன பாகத்தை அவருக்கு மனுன்னு பேர் வச்சார். அந்த பெண்ணாக இருக்கக்கூடியதான பாகம் இருக்கு, அதுக்கு சதரூபான்னு பேர் வச்சார். ஏண்டா இவர் ரெண்டு பேரும், இவருக்கு அந்தமா ரெண்டு பேர் இருந்தா பயம் வந்துருச்சு, அந்தமா ஓடித்தான். இவர் பின்னால ஓடினாரா, வேகமா ஓடணுங்கிறதுக்காக குதிரை வேஷத்தை போட்டுனான். அது குதிரைய வேஷத்தை போட்டிருக்கா அந்த அம்மா நினைச்சா தானா ஆண் குதிரையா இருந்தார். பின்னால போனார், கழுத வேஷத்தை மாத்தினா, இவரும் கழுதியானார். இப்படி வரிசையா அத்தனை பல உருவங்களை எடுத்துட்டா ரெண்டு பேர், பல பேர் இனங்கள் பிறந்தது. அதனால அந்த அம்மாக்கு சதரூபா, நூற்று கணக்கான உருவங்களை அடையவள் அப்படின்னு சொல்லி முதல் முதல் மனு, சுவயம்புவ, ஸ்வாரோச்சிதா, ரைவத, தாமச, தாத்விக, இப்படின்னு ஆறு மனுக்கள் ஆச்சு. இது ஏழாவது வைவஸ்வதமன் வந்தரே என்ன இன்னைக்கு சொல்லிருக்கீங்க? எல்லாம் மகாசங்கல்பத்துல இப்படி நம்ம எல்லாம் சொல்லிருக்கோமா இல்லையா? ஆறு மனுக்களாச்சு, இது ஏழாவது மனு. வைவஸ்வதமன் வந்தரே கலிகிதே, பிரதம பாதே, ஜம்போத்வீபே, பாரத வருஷ, பாரத கண்டே அப்படின்னு இவ்வளவு தூரம் பண்ணிருக்கோமோ இல்லையோ? இப்படி அன்னைக்கு பயந்ததுனால அன்னைக்கு போர் அடிக்கிறது, ரெண்டாவது சிருஷ்டி பண்ணினத்தினால சிருஷ்டி வந்தது. அன்னியில இருந்து ஒத்தருக்கு ஒத்தர் கண்டா மோகம், புருஷாளுக்கு ஸ்திரீகளை கண்டா மோகம், ஸ்திரீகளை கண்டா புருஷாளுக்கு கண்டா மோகம், இப்படி ஒரு ஆப்போசிட் போல் சொல்றேன். இதெல்லாம் எப்படி சார் வந்து அன்னைக்கு ஆரம்பிச்சு? அதனால அதுல ரொம்ப மனசு வைக்காதீங்கோ. எதை ரொம்ப நினைக்கணும்? சம்சாரத்துல சம்சாரமானது அசாரம்னு நினைக்கணும். இதுதான் வேதாந்தங்கள்ல சொல்லும் பொழுது வைராக்கியம்னு சொல்லுவாங்க. சம்சார அசாரத்தை அறிந்து கொண்டால் சம்சாரத்தில் வைராக்கியம் வரும். சம்சாரத்தை அசாரத்தை அறிந்து கொள்வதற்கு விவேகம் என்று பெயர். ஆத்ம அனாத்ம விவேகம், அனாத்மா அழகா தோணுகிறது, ஆனா நிஜமாக சுகத்தை அளிப்பதில்லை என்று நினைக்கிறதற்கே அதான் விவேகத்தை வரவழைத்துக் கொண்டது. இத சப்ஜெக்ட வச்சிருந்தா விவேக சூடாமணின்னு ஆச்சாரியர் அதுல இருந்து ஆரம்பிச்சு விவேகம் வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்க வைராக்கியமாக சமதம சிதைச்சா சமாதானம் என கூடியதான ஆறு குணங்களை கொடுக்க அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம் வருது. அதுக்கப்புறம் குருவை நாடுகிறான், வேதாந்த விசாரம் பண்ணுகிறான், மோட்சத்தை அடைகிறான், இப்படி எல்லாம் ஒரு வழின்னு சொல்லியிருக்க. சோ முதல்ல என்ன பண்ணணும், சம்சார அசாரதான துப்ரமதா சரி காப்ரேயசி விதேயா. அடுத்தது காப்ரேயசி விதேயா, அது வந்து பிரியமாக வித் இன்ட்ரெஸ்ட் எதை நீங்க பண்ணணும் வாழ்க்கை, அதுல ஏமாறாம அதை ரொம்ப பத்திரமாக பண்ண வேண்டியது, ரொம்ப பிரியமான பொருள் மாதிரி அது அவசியம் பண்ண வேண்டியது எது இருக்க, கருணாதீனேஷு சஜ்ஜனே மைத்ரி. கருணாதீனேஷு கஷ்டப்பட்டு இருக்கிறவனுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். எந்த வாழ்க்கையில யாரா இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும்னு பாக்கணும். சாதாரணமாக லோகத்துல ரோட்ல போறான் சார், வாழ்பழம் தோழி மேல கால வச்சோம் சரிக்குன்னா விழுந்தான், பாக்கிறவனுக்கு முதல் அபிப்பிராயம் என்ன, முதல்ல சிரிக்கிறான் சார். அவன் கீழே விழுந்ததுமே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஹா அப்படின்னு சிரிக்கிறான். அவனுக்கு எப்படி இருக்கும், அவனோ விழுந்திருக்கான் அடிபட்டிருக்கான், அதுக்கு மேல வெக்கம் வேற, நாலு பேர் எதிர்க்க விழுந்து விட்டேன்னு வெக்கப்படுறான். அதுலயும் போனா அவங்க கிட்ட போனா சிரிக்கிறான். முதல்ல நீங்க என்ன பண்ணணும், அடாடா விழுந்துட்டானே அடிபட்டதான்னு பாக்க வேண்டாமா, ஒரு மனுஷன் கவலைப்பட்டு இருக்க நம்ம சிரிக்கலாமா, அது என்னடா அப்படி சிரிக்கிறான். ஏண்டானா நேரா நடக்க கூட தெரியலன்னா ஏதோ அதோட இல்ல, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேக்குறான் பாரு, எப்படி சார் விழுந்துடலாம், இன்னொருதான் விழுந்தா காமிக்க முடியும், நீங்கத்தான் பாத்துல சுவாமி, அவன் விழறத பாத்து பார்த்த பிறகு அவன் கவலைப்படுறதையும் பார்த்துட்டு இருக்க, பார்த்த பிறகு அவன் இடத்துல நீங்க கருணை எடுக்கிறது விட்டுவிட்டு என்ன கவலைப்பட்டு இருக்கான்னு அப்படி இருக்கிறப்ப முதல் ரியாக்ஷன் நீங்க அடாடா விழுந்துட்டா வாங்கோ நீ எடுத்து அதுக்கு இது பண்ணணும். அது பண்ணல, முதல்ல சிரிக்கிறது, அதுக்கப்புறம் போய் எப்படி விழுந்து கேக்கிறது, அதுக்கப்புறம் நான் சொன்ன பிறகு ஒன்னும் ஆகல போங்க அப்படின்னு. முதல்ல என்ன பண்ணும், இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு மனுஷன் ஒரு கவலைப்படுறான் நினைச்சா அவன் நல்லவனோ கெட்டவனோ உங்களுக்கு வேண்டியவனோ வேண்டாதவனோ பார்க்க முடியாது, முதல்ல சகாயம் பண்ணணும். அந்த சகாயம் பண்றதுங்கிற அபிப்பிராயம் கஷ்டப்படுற மாநிலத்துல கருணை இருக்குங்கிறது இது உத்தம லட்சணம். சில பேர் என்ன சொல்ற, வேண்டியதுதான் சார் அவனுக்கு, எத்தனை பேரை ஏமாத்திருக்கா தெரியுமோ, நான் எத்தனை பேரை கீழே இருக்கேன், பகவான் சும்மா இருப்பார, அவருக்கு இதே வேலை பாருங்க, வேற வேற இல்லையா, உங்களை கீழே தள்ளணும், நாலு பேர் உங்களை பார்த்து சிரிக்கணும், இத பார்த்து அவர் சிரிக்கணும், எதுக்கா. ஆனா என்னடா முதல்ல இப்படி சொல்ற, எந்த மனுஷன் கஷ்டப்பட்டாலும் பரம சத்ருவா இருந்த போதிலும் என்ன பண்ணணும், முதல்ல அவளை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணும். இத சொல்றதுக்காக தான் தர்மபுத்திரர் நமக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இவ காட்டுல இருந்துட்டு இருக்கா பாண்டவாள்ல, தர்மபுத்திரருக்கு துரியோதனன் பண்ணினான் தெரியும், ஏதோ விதமாக இவளை ஹிம்சப்படுத்தணும் திடீர்னு கர்ணனையும் யோஜனை பண்ணினா, நம்ம சைன்யத்தோட இப்ப அவ மேல யுத்தத்துக்கு போனா நிச்சயமா அவளால் ஜெயிக்க முடியும், ஏன்னா சைன்யம் வேற இல்லையா, அவளுக்கு இருக்கிறதே அஞ்சு பேரு திரௌபதி வரமா அவளைத்தானே, இப்ப இவ ஆறு பேரை நம்ம நிச்சயமா சுலபமா ஜெயிச்சுக்கலாம், அவளுக்கிட்ட ஒரு பெரிய அஸ்திரங்கள் ஒண்ணு அவள ஒன்னும் கிடையாது, அதுவேல ராஜ்யத்தை அனுபவிக்காம சுகத்தை அனுபவிக்காம காட்டுல இருந்து வாடி கடக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம போறோமே, ஆனால் எப்படியாவது அவளை ஜெயிச்சு விடலாம், இதை பாரு ஜெயிச்சு விட்டேன்னு சொல்லிவிட்டு ராஜ்யம் ஒருக்க திரும்பி வராம பண்ணி விடலாம் நம்ம அப்படின்னுங்கிற அபிப்பிராயம் பட்டு இவாள் எல்லாம் போறான். போனா கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னு பெரிய சைன்யத்தோட போனான், அவ இருக்கக்கூடியதான ஒரு பக்கத்துக்கே போறா. என்ன சும்மா இருக்க விடாதோ, இவ சில பேர் இல்லைன்னா அங்க பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு குளத்துல ஸ்நானம் பண்ண தொடங்கினா, பொருளாலும் ஸ்திரீகளும் எல்லாம் இருந்து அது இவாளுடைய அதிருஷ்டம் போறாம கந்தர்வனும் கந்தர்வ ராஜா அவ ஸ்திரீகளோட அங்கிருந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. இவ எது சின்மிஷம் பண்ணினா, பணம் இருக்கு பவர் இருக்கு வேற என்ன சொல்லணுமா, சின்மிஷம் பண்ணினா கந்தர்வ ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு, சண்டை ஆரம்பிச்சது. என்ன பண்ணினா, இந்த கந்தர்வ ராஜா ரொம்ப பெரியவர், என்ன வழியா செய்தார், இத்தனை நூறு பேரையும் தோக்கடைக்கப்பட்டு துரியோதனையும் நூறு தம்பைகளையும் அந்த தம்பைகளையும் புடிச்சு கட்டி கந்தர்வ லோகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். சில ஜனங்கள் வந்தாராம், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஏன்னா வந்த காரியம் வேற, தர்மபுத்திராவோட சண்டை போடணுங்கிறதுக்காகத்தானே ஓடி இங்க வந்து தர்மபுத்திரட்ட சொன்னான். ரியாக்டர் தர்மபுத்திரக்கு என்ன தெரியுமா, வேற ஒண்ணுமே சொல்லல. அவர் கேட்ட கவலைப்பட்ட ஜீமனை கூப்பிட்ட, என்ன பண்ணினா தெரியுமோ, முதல்ல போய் கந்தர்வ ராஜா நம்ம தம்பிகளை கொண்டுருக்கானா, அடுத்த இது பண்ணி எடுத்துட்டு போறானா, அவளை போய் அவளை விடுதலை பண்ணிட்டு வா அப்படின்னாரு. நம்ம பீமன் சொல்லணுமா, உலகத்துல பார்த்தேன் அண்ணா எப்படிப்பட்டதான புத்திசாலிகள், உங்க மாதிரி யாருமே இருக்க மாட்டான்டா. என்னதுன்னு நம்ம பண்ண வேண்டியதான காரியம் என்னது, அவளை ஜெயிக்கணும். அதுக்காக தான் பிளான் போட்டுட்டே இருக்க முடிச்சுட்டு இருக்கேன். இந்த 14 வருஷமும் எப்படியாவது நம்ம அதை எதையும் பிடிச்சி சாதனை பண்ணி கடைகள் யுத்தம் நேரிடுமேயானால் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும், யுத்தம் பண்ணியானாலும் நம்ம ராஜ்யத்தை சம்பாதிக்கணுங்கிற ஒரு முயற்சியிலேயே நாம இருந்துட்டு இருக்கோம். இத்தனை தினந்தோறும் இதை பேசிட்டு இதுக்காக பாசுபதாஸ்திரியே வாங்கணும்னு தம்பியை அனுப்பிச்சுட்டா, ஒரு வருஷம் கட்டப்பட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்ப என்ன பண்றேன், கந்தர்வ வந்து அவளை ஜெயிச்சு அழிச்சுட்டு போறதா இருந்தால் இப்ப மீட்டு வான்னு சொல்ற, அப்புறம் நம்மளோட கண்ட போடுறதுக்கா என்ன புத்திசாலித்தனக்கா அப்படின்னு இவனோட இப்ப ஆர்கியூ பண்ணிட்டு பீமசேன்னு சொன்ன பேச்சு கேப்பான், ஆனா முதலே கேட்க மாட்டான். இந்த முரண்டு பிடிச்ச ஆத்துக்காரு மாதிரி கேப்ப, அப்படி என்ன தெரியுமா, ஒரு 10 தரம் 15 தரம் சொன்னா அதுக்கப்புறம் வழிக்கு வரும். அது வரைக்கும் நீ சொன்னது நான் ஏன் கேட்கணும், இப்ப எல்லாம் படித்த ஸ்திரீகளா இருக்காளோ இல்லையோ, வீட்டு வீட்டுக்கு இப்படிதான், பழைய நாள் ஏதோ படிக்காத பெண்களா இருந்தா ஏதோ கொஞ்சமா படிச்சிருப்பான், ஆட்டுக்கார சொன்னது கேட்கணும், நமக்கு புரியலன்னா அப்புறம் புரியும். அவளை கேட்டபோது சொன்ன பேச்சு முதல்ல பண்ணுவோம், அந்த ஐடியா ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாள். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் என்ன, நான் கன்வின்ஸ் ஆனாதான் காரியத்துல இறங்குவேன், கன்வின்ஸ் ஆகுதுல காரியம் முடிஞ்சு போடுது சார் சொன்ன பேச்சு கேட்கல. என்ன பண்றது, இப்ப ஆதுனிக்கமா இப்படி இருக்கு. என்ன ஆச்சு, அர்ஜுனனை கூப்பிட்டார். என்ன அர்ஜுனன், நமஸ்காரம் பண்ண அர்ஜுனன், அப்பா காண்டிவத்தை எடுத்துக்கோ, அவளோட போய் சண்டை போட்டு ஜெயிச்சுக்கலாம். துரியோதனம் ஆச்சு, அண்ணா போயிட்டு வர அப்புறம் உங்களோட பேசுறேன், நீ தான் கமுத்துட்டார். போயிட்டு வந்த அதுக்கப்புறம் பீமசேன் அர்ஜுன அனுப்பினு பீமசேன் கேக்குறான், நீங்க பண்றது ஒண்ணும் எனக்கு பிடிக்கல என்ன சொல்ற, 3வது மனுஷியோட சண்டை வந்தா நாங்கெல்லாம் நம்ம 105 பேர் இருப்பான், வயம் பஞ்சோத்தரம் சட்டம், 3வது மனுஷனோட சண்டை வரும்பொழுது நாங்க எத்தனை பேர், 105 பேர். நமக்குள்ள சண்டை வந்ததுன்னா வயம் பஞ்சா தேசத்தா, நாங்க 5 பேர் அவ 100 பேர். யாரு நமக்குள்ள சண்டை வந்தா இன்டர்னல் குவாரல், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் வந்ததுன்னா 100 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும். அதே போல பக்கத்தாத்துல இருக்கிற சண்டைக்கு வந்தா ஆத்துக்காரையும் பிறகு சேர்ந்து ஒவ்வொன்னு தனித்தனி அவர் சொல்றது ரைட்டுன்னு ஆத்துக்காரி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கிறேன், அதுவும் நியாயம்தான் சொன்னா என்ன பண்றது, என்ன கஷ்டமா இருக்கும் இல்லையோ. அப்ப விவகாரம், 3வது மனுஷனோட சண்டை வரும்பொழுது நமக்கு ஒரு யூனிட்டி வந்துடணும் வரணும். இது முதல்ல யார் சொன்னது, தர்மபுத்தர் சொன்னார். அதே மாதிரி விவகாரம் இடம்ல முதல்ல என்ன பண்ணும், கருணாதீனேஷு, யாரு நம்ம சத்ருவா இருந்த போதிலும் கவலைப்படும் பொழுது முதல்ல கஷ்டமான சந்தர்ப்பம் அது பணிபடுதோ, இது பெரிய குவாலிட்டி. சத்ரு மித்திரன்னு பார்க்கப்படாது, நமக்கு வேண்டியவன் நமக்கு வேண்டாதவன் சொல்லப்பட. எப்ப ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், நமக்கு தேவையா இருக்கோ அப்ப சாயம் பண்ண வேண்டியது எனக்கூடியதான எண்ணம் எந்த மனுஷனுக்கு இருக்கோ அவன் தான் மனுஷன், அவசியம் பண்ண வேண்டியது. இது முதல்ல விதேயா கருணாதீனேஷு, இன்னொருத்தருக்கு ப்ராப்ளம் வந்தாதானே சார் நான் ஹெல்ப் பண்றேன், என் கண்ணுக்கு முன்னாலும் எல்லோரும் சௌக்கியமா இருக்கா, ஒரு ப்ராப்ளமும் இல்லேன்னா அப்ப என்ன பண்ணணும், சஜ்ஜனே மைத்ரி நல்ல வார்த்தைல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இது உனக்கு என்ன சகாயம் பண்றது தெரியாத போனாலும் உன் அறியாமலேயே உன் மனச நல்ல வழியில விடும். எப்பொழுதும் வேதாத்தியனம் பண்ணிட்டே இருக்கா, எப்பொழுதும் சாஸ்திர சிந்தனையோட இருக்கா, எப்பொழுதும் பகவன் நாமாவையும் சொல்லிட்டு இருக்கா, எப்பொழுதும் 4 பேருக்கு சகாயம் பண்ணிட்டே இருக்கா, அப்படி வாழோட அவளோட சேர்ந்துரு, அவளோட பேசு, அவளை அப்பப்ப போயிரு, அவளுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாக்கல உங்களுக்கு க்ஷேமத்தை இது விடப்படாது. எத்தனை நாள் ஆனாலும் எவ்வளவு வாழ்க்கையில முன்னேறினாலும் சஜ்ஜனர்களோட மைத்ரிங்கிறது விடப்படாது. மனுஷன் ஒவ்வொரு கணவும் பிரியமாக பத்திரமாக வித் எஃபர்ட் எதை சார் ரெண்டும் பண்ணணும், போர் பேப்பருக்கு சகாயம் பண்ணணும், போர்னா காசு இல்லாதவள் இல்ல, எப்பப்ப மனுஷனுக்கு தேவை இருக்கோ அந்த சந்தர்ப்பத்துல அவளுக்கு சகாயம் பண்ணி ஆகணும். ரெண்டாவது நல்லவாழ் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், இதான் மனுஷனுக்கு ரொம்ப வேண்டியது. கருணாதீனேஷு சஜ்ஜனே மைத்ரி, இவன் எனக்கு தெரிஞ்சதானே, பட் எல்லாம் தெரிஞ்சதான், ஆனா ஆன்சர் தெரியாம முதல்ல கேள்வி மட்டும் கொடுத்தா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு யோசனை பண்ணாரு. நமக்கு தெரியாது, அது சொல்லக்கூடியதான ஆன்சர் சாஸ்திரியமா இருக்கணும், பர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கணும், எல்லோராலையும் அனுஷ்டிக்கத்தக்கத்தான் இருக்கணும். ராமநாம ஜபம் பண்ணுன்னு எத்தனை பேர் பண்ண போறா, வேதாத்தியனம் பண்ணி இதெல்லாம் பண்ணுன்னு எத்தனை பேரால முடியும்? எல்லா காலத்திலயும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லோராலையும் பண்ணக்கூடியதா இருக்கணும், ஆனா நிச்சயமாக பலத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்டது ஆச்சாரியன் சொல்றார். ஒரு கேள்வி லைன் முழுக்க சேர்த்து ஒரே கேள்விய கொடுத்துட்டார். சின்ன சின்ன கேள்வி இல்ல, பெரிய கேள்வி. கண்டகதாப்ய சுபி, கண்டகதைரப்ய சுபி, கழுத்துக்கு வந்தாச்சு சார், கழுத்துல கத்திங்கிற பத்திரம் அது வரைக்கும் வந்தாச்சு, பிராணம் போயிடும் போல இருக்கு. இந்த கண்டகதைன்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, மனுஷன் முழுகின்றே இருக்கான் ஜலத்துல, கழுத்து வரைக்கும் வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, அது வரைக்கும் வர வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது, அதுக்கு மேல ஜலம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இவனுக்கு நீச்சல் தெரியாத போதா கிருஷ்ணார் படம், அவ்வளவுதான் ஜலசமாதி ஆயிடும். விவகாரம் என்ன, அந்த கழுத்துன்னு சொல்றேன். கையோ காலோ போனாலும் மனுஷனுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனா கழுத்து தனியா போயிடுச்சுன்னா உயிருக்கு மேல வாழ முடியாது, அதான் கண்டகத்தை இருக்கு. பிராணமானது இதயத்துல இருக்கு. ஹிருதி பிராணோகு தேபானா சமானோ நாபி சம்ஸ்திதா அப்படின்னு ஹிருதயத்துல இருக்கக்கூடியதான பிராணமானது கழுத்து வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இனிமேல ரொம்ப நாள் நிக்காது. இந்த கழுத்துல ஒரு பிராணம் இருக்க உதானன்னு பேரா, அவர் தான் அப்பப்ப நமக்கு விக்கலை கொடுத்துட்டே இருக்க, விக்கல் வந்துருச்சுன்னா பிராணம் ரொம்ப நாள் நிக்காது. இத கிராமாந்தரத்து வழக்கம், விக்கல் வந்துருச்சு சார் அப்படிமா, அது விவகாரம் என்ன, விக்கல் வந்து விக்கி விக்க பிராணம் போயிடும். அப்படி இந்த கண்டகதை ரசுபே பிராணம் மூச்சு காத்து அது வரைக்கும் தட்ட தொடங்கித்தாலும் யார நீங்க சரி பண்ணி உலகத்துல அவனை அட்ஜஸ்ட் பண்ணி முன்னுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சில பிரகிருதிகள் இருக்காள். நீங்க என்னத்தான் பண்ணினாலும் என்னத்தான் சொன்னாலும் ஆபத்து வந்த போதுன்னு அவன் கத்துக்க மாட்டான் சார். சாதாரணமா மனுஷன் எப்படி சாஸ்திரத்தை சொன்னா கத்துப்பா, பெரியவா சொன்னா கத்துப்பா, இந்த கட்டி கொடுத்த சாதமும் கட்டு சாதமும் சொல்லி கொடுத்த புத்திகளும் ரொம்ப நாள் நிக்காதும்பா. எது எவ்வளவு நேரம் கட்டி கொடுக்கலாம், நாளைக்கு பகல்ல கட்டி கொடுக்கலாம், ராத்திரிக்கு கட்டி கொடுக்கலாம், மூணாவது நாளைக்கு என்னத்த கட்டி கொடுக்க போறேன், கல்யாணம் வந்து அதான் கட்டு சாதம்பா, எது அவாத்துல சாதனை இல்லாத மாதிரி நீங்க கட்டு சாதம் கொடுக்கற போலயும் விவகாரம் என்னடா. இப்பதான் எல்லாரும் எங்க சாப்பிடுறதுன்னு விவகாரமே கிடையாது, நின்று கால செருப்பு போட்டுண்டே சாப்பிடுற சார். இந்த அன்னமானது பிரம்மம் இல்லையா, அதனால்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த அன்னத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், அன்னம் கடக்கலன்னா இந்த உலகத்துல மனுஷன் என்ன ஆயிடுவா, ஒருத்தர் ஒருத்தர் கழிச்சு சாப்பிடுவா, ஞாபகம் வச்சுக்கோ, பசிய தாங்க முடியாது யாராலையும். அப்படி இருக்கிறது அந்த மரிய அன்னத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா, அதை உட்கார வச்சு உட்கார்ந்து நிதானமா அன்ன சூத்திரம் சொல்லி அம்பாளை நினைச்சுண்டு அன்னபூர்ணா தேவி இருக்காளே மமாபரிஷித மன்னம் தேஹி ஸ்வாஹான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி அத பத்திரமா சாப்பிடணும். அத சாப்பிடுற காலத்துல மனசுல ரொம்ப நிம்மதியா சாந்தமா சாப்பிடணும்னு சொல்றது சாஸ்திரங்கள். ஆனா இப்ப என்னடா, அந்த பஸ் போயிடுச்சுன்னா அந்த பஸ்ல போற எல்லா தூசியும் இவன் சாப்பிடுற பொருள்தான் விடும். ஆனா அதை வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் என்னமோ நேற்று சினிமா பத்தி பேசிட்டே சாப்பிடும், அது நல்லத பேசல. இப்படி சாப்பிட்டு பார்த்தா லோக்கத்துல என்ன விவகாரம் ஆச்சுன்னு இப்படி சில பேர் இருக்கா சார், சொன்னாலும் தெரியல, ஆனா நம்ம கட்டு சாதம் கொடுத்ததுதான் இருக்கும். விவகாரம் எதுக்கு, என்ன அவர் பழைய நாள்ல பக்கத்து கிராமத்துக்கும் மூணாவது கிராமத்துக்கும் போகணும், அந்த போனதுல நடந்துதான் போகணும், இல்ல வண்டியில தான் வச்சுட்டு போகணும், அங்க போனதுலே சாப்பாடு கஷ்டப்படுவாங்கிறதுக்காக கட்டு சாதம்ங்கிற கான்செப்ட் வந்தது. அதுக்கு முன்காலத்துல கிடையாது, என்ன அப்பெல்லாம் எதிராத்துலதான் கல்யாணம், கிராமத்திலேயே இந்த பக்கம் ஒரு 50 வீடு, அந்த பக்கம் ஒரு 50 வீடு இருக்கு. இவாளுக்குள்ளேயே கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். அதனால கட்டுஜாத விவகாரம் இல்ல. பக்கத்து கிராமத்திலயும் பக்கத்து டவுன்ல இருக்கிறப்ப அப்பெல்லாம் வண்டின்னு வேகமா போகக்கூடியதான வண்டி மாட்டு வண்டி தான். யாரும் பிள்ளைங்க ஒண்ணும் கிடையாது. இதான் இங்க இருந்து போறதுல 4 மணி நேரம் ஆகும். அதுக்காக கட்டுஜாதம்னு வச்சா. ஆனா ஏதாவது பொன்னாத்துக்காரால துன்புறுத்துறதுங்கிற நேரம் பர்மனண்டா நின்று போயிடும். மீதி எல்லாம் அப்பப்ப போயிடும். என் காலத்துல வரலட்சுமி விரதமே வழக்கம் இல்லையான். ஏ அது செலவாகும் இல்லையோ, அதனால வழக்கம் இல்ல. வழக்கம் இல்லாதவங்க பண்ணப்படாத வைஷ்ணவத்துல கேட்டேன், கிடையாது. ஏண்டான், நாராயணன் பெருமாள் காப்பாத்துவார், அப்ப மகாலட்சுமி காப்பாத்த மாட்டோம். அது பெருமாளுக்கு வேண்டியவர் தான் சார். தாய் பெருமாளே மகாலட்சுமி தாயார் பக்கத்திலேயே ஆனந்தமா இருந்துட்டு இருக்காரு, மார்பிலேயே வச்சுட்டு இருக்காரு. அது மகாலட்சுமி வர வரலட்சுமியை பூஜை பண்ண வேண்டாம். எங்கட பழக்கம் இல்ல, நாராயணன் தான் காப்பாத்துவார், பெருமாள் காப்பாத்துவார். என்ன எது செலவாகமோ அது பண்ணப்படாது. அது காலம்பரம் எழுந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்து அதுக்காக 9 வகையான ஸ்வீட் எல்லாம் பண்ணி பத்திரமா பண்ணி வாத்தியார் வரைக்கும் காத்துட்டு அதுக்கெல்லாம் தோரங்கள்லாம் கட்டி என்னென்னமோ சிரமம் எல்லாம் இருக்குன்னு சிரமப்படுறதுக்கு கஷ்டப்படுறோம். இப்படி ஜனங்கள் அவளுக்கு சுலபமாக இது வசதியா இருக்கோ அதை பாக்கறீங்களே தவிர வேற ஒண்ணும் பார்க்க மாட்டேங்கிறது. ஆபத்து வந்த போதிலும் தான் திருந்துறதில்லேன்னு சில பிரகிருதிகள் இருக்கு. அவ யாரு? கண்டகதைரப்யசுபி சத்யக்கு ஆத்மான சக்கியதே சேதும். ஏன் சார் இந்த கேள்வி அழகா கேள்விகள் இருந்தது, நான் எப்படி முன்னுக்கு வருதுன்னு. இல்ல இப்படியும் சில பிரகிருதிகள் இருக்கு, அவ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது போல குணங்கள் நம்ம கிட்ட இருக்கான்னு பாத்துக்கணும். யாரு? மூர்க்கஸ்ய சங்கிதஸ்ய விஷாதினோவாக்ரதக்னஸ்ய. 4 பேர் இருக்கான்ட்ட. ஒத்தர் நினைச்சிட்டு இருக்கேன். கழுத்துல கத்தி வந்தாலும் மனுஷன் மாறவே மாட்டான் ஐயா. அப்படிப்பட்ட மனுஷன் லோகத்துல இருந்துட்டு இருக்கா, அவர்தான் கேர்ஃபுல்லா இருந்தோம். என்ன மூர்க்கஸ்ய, மூடனா இருக்கிறவன், பிடிவாதக்காரன், தான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால்னு சொல்றவன், என்ன ஆனாலும் தான் சொல்றதுதான் ரைட்டுன்னு இருக்கிறவன், இப்படி ரொம்ப பேர் இருக்காங்க. என்ன பண்றது? அப்படி ஒரு விவகாரம் ஒன்னும் பண்ண முடியாது. அது ஜென்மாந்தரத்துல மௌக்கியம். இன்னொன்னு என்ன சுவாமி, சங்கீத தொட்டதெல்லாம் சந்தேகம். என்ன பண்றது? சம்சயாத்மாவினி பகவான் பகவத்கீதையில இது பேர் எப்படி இருந்தாலும் சரி இந்த சம்சயாத்மாவை மட்டும் பாக்காதீங்க. அவன் எதனையும் சந்தேகம். குரு ஒரு மணி நேரம் உபதேசம் பண்ணினார், அதுக்கப்புறம் இந்த குருக்கு தெரியுமான்னு சந்தேகப்பட்டான். இதுதான் ரைட்டான் சாஸ்திரத்துல இருக்கப்பா அதனை பார்த்தேன். சாஸ்திரமும் ரைட்டான். இப்ப என்ன பண்றது? அதுக்கப்புறம் நான் கேட்டேனே ஒழுங்கா கேட்டேனா இல்லையா, அது ஒரு சந்தேகம். இப்படி இந்த தன் தொட்டதெல்லாம் சந்தேகப்படுற சந்தேக பிராணிகள் சில இருக்க, அவளோட வாழறதே ரொம்ப கஷ்டம். தெரியாம அப்படிப்பட்டவாளை கல்யாணம் பண்ணோ அவளுடைய வாழ்க்கை எப்படி இருப்பாரு? தொட்டதெல்லாம் சந்தேகம்னு எப்படி இருக்கும்? மனுஷனுடைய வாழ்க்கையில முதல்ல அவனை திருத்த முடியாது. இன்கரேஜபிள் எலிமெண்ட் யார் சுவாமி? மூடன், பிடிவாதக்காரன், தான் நினைக்கத்தான் பண்ணிக்கொண்டே இருப்பேன் நினைக்கிறவன், பிராணம் போனாலும் பரவாயில்ல அதே பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறவன் அவமத்தர். ரெண்டாவது தொட்டதெல்லாம் சந்தேகம், விடாம சந்தேகத்திலேயே இருந்துட்டு இருக்க, தம்மையிலேயே சந்தேகம். சில பேர் நமக்கு கூட ஒவ்வொரு தரம் சந்தேகம் வரத்தான் வரும், ஆனா கொஞ்ச நேரம் ஆனா போயிடும், அது அவனுக்கு போகல. இந்த சந்தேகம் உங்களுக்கு எப்ப வரும் தெரியுமோ? பழைய நாள்ல ரிசல்ட் போடுவான் ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல்ல ஃபெயில் ஆகணும்னா ரெட்டிங் கிளா அடிச்சு விடுவான். இது வேறுபட்டிருக்கான், இது பிராரதம் சரியாயமா இவன் பேருக்கு முன்னால இருக்கிற பேரு கரெக்டா அவன் ரெட்டிங்ல அழிச்சிருப்பான். அந்த ரெட்டிங் கொஞ்சம் இவனை பட்டிருக்கும், ஓன்னு அழுதுட்டு இருக்கான். ஏண்டா ரெட்டிங் பட்டானே, முன்னால இருக்கிறவன் பட்டானா, நானா அவனா அவனா நானா? கடைசியில் அதான் நீ தான் என் கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் இருப்பா, உன்ன ஃபெயில் பண்ணா எல்லாரையும் ஃபெயில் பண்ண வேண்டியதுதான், உன்ன போய் ஃபெயில் பண்ணால அது என்ன அப்படி இருக்க? எட்டி எட்டி பாக்கல சார், முழுக்க ஒரு மனுஷன் முன்னாள் வந்து அவன் முதுகுல ஏறி பாக்கறான் அந்த ரிசல்ட் பாக்கறது. இப்ப பாருங்க கம்ப்யூட்டர்ல வந்தாலும் கம்ப்யூட்டர் தர ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சைட்டுக்கு போய் மறுபடியும் பாக்கறான். பாத்துருக்கல உங்க பேரோட நம்பரோட பாசுன்னு போட்டிருக்கேன், மார்க் போட்டிருக்கேன். இல்ல இல்ல கம்ப்யூட்டர்ல ஏதாவது கதரகோளம் நடந்திருக்கா? இன்னொரு தரம் பாக்கறேன், பாக்கறேன் இல்லையா? எவ்வளவு படிச்சவனா இருந்தாலும் சில சமயத்துல சந்தேகம் வரத்தான் இருக்கு. ஏண்டா நம்ம நிச்சயம் பாஸ் பண்ணிக்கணுமா? அப்படி எழுபத்தி நாலு மார்க் வாங்கியிருக்கா சார், பை மிஸ்டேக் இந்த பக்கம் படிச்சா 47 படிச்சான், எழுபத்தி நாலு தான் போட்டிருக்கு, அது பக்கம் பாக்கலாம். சில சமயத்துல ஆத்மனி அப்ரத்யம் சேதா, தன்னிடத்துல தனக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது. நிச்சயமாக நம்ம இந்த நிலை அடைஞ்சிருக்கோமாங்கிறது தன்னிடத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கிறது சகஜம் மனுஷியாளுக்கு. ஆனால் அது ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் பார்த்தா நம்பிக்கை வந்துடும், சில பேருக்கு 100 சொன்னாலும் சந்தேகமாவே இருக்கும் சார் என்ன பண்றது. அதனால விவகாரம் என்னடா, இவால திருத்த முடியாது அப்படி மூர்க்கஸ்ய சங்கிதஸ்ய, இன்னொன்னு மூணாவது இது அநியாயமான விவகாரம், மூக்கால் அழுது எப்ப பார்த்தாலும் எதை பார்த்தாலும் விஷாதீன எவர் கிரையும், அது ஓனு கத்தினாலும் பரவாயில்ல, அந்த மூக்கால் அழுதுண்ட இப்படி அப்படின்னு உனக்கு சந்தோஷமே வாழ்க்கை இல்லை சார். முதல்ல என்னடா பிசினஸ் வச்சா லாபம் வரலையே, அவன் லாபம் வச்ச பிற என் மாதிரி இன்னொரு கடை வச்சிட்டு இருக்கானே அவனுக்கும் லாபம் போறதே, உமக்கு எதிர்பார்த்தது விட அதிகமா வருதோ இல்லையோ, அவனுக்கும் வருதே சார் லாபம். அதுக்கப்புறம் என்னடா அவன் கடை மூடித்தான எல்லா பிசினஸும் எனக்கு தானே வரும், அந்த லாபம் எல்லாம் எனக்கு தானே வரும், நினைச்ச மாதிரி அவன் ஒரு வாரம் கடை மூடித்தான். இப்ப என்ன காம்படிஷன் இல்லாம போயிடுச்சே, எனக்கு எல்லாம் நம்மகிட்ட வர மாட்டேங்கிறாள் மறுபடியும். ஏன்னா எங்க எங்க கடையில பொருள் நல்லா இருக்குன்னு பேசிக்கணும், அந்த கடையில இல்லேன்னு பேசிக்கணும், நான் சம்பாதிக்கிறதோட இல்லாம நல்ல பேரும் வரணும். இப்படி எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கா வாழ்க்கையில பார்த்தா, திருத்தவே முடியாது. வேலை பிராணம் போற சந்தர்ப்பத்திலையும் யம தரிசனம் ஆச்சு, நான் பக்கத்துல இருக்கிற எருமையோட யம தரிசனம் ஆச்சு, எனக்கு மட்டும் வேறு யமன் தானே வந்தான் எருமையை விட்டு வர்றது. எப்பொழுதுமே சில பேர் பாருங்க இன்னொருத்தருடைய விஷயத்துல மிஸ்டேக் கண்டுபிடிச்சுட்டே இருப்பான், தனக்கு ஏதோ நல்லது வந்து நினைக்க மாட்டான். ஆனா இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு, நமக்கு வந்தது வசத்தி நாம எல்லாரும் விட சௌக்கியமா இருக்கோம், அது நினைச்சுட்டே இருக்கணும். கண்ணுக்காது வேலை செய்யறதோ இல்லையோ, இன்னைக்கு உள்ள இருக்கிற தெய்வ சகாயம் பண்ணியிருக்கோ இல்லையா, நீங்க சாப்பிட்டது ஜீர்ணமாறதோ இல்லையா, சாப்பாடு கொடுத்துருக்காளோ இல்லையா அம்பாள், அது கொஞ்சம் தியானம் பண்ணுங்களேன், நம்ம இருக்கிறதுல சௌக்கியமா இருக்கோம். பசுமாடு தனக்கு ஏதாவது வந்ததுன்னா கொண்டு சொல்றதுக்கு அதுக்கு வாய் இருக்கா இல்லையோண்ணா, விடாம மழை பெய்யறது நீங்க படம் பிடிச்சுக்கிறேன், மழை பெஞ்சா பசுமாடு என்ன பண்றது, ஒதுங்கி நிக்கிறது சார், இருந்தாலும் மேல விழுந்துட்டே இருக்கு, வெறுமனா இருக்க. அந்த பிராணிகளுக்கு இல்லாத வகையில உங்களுக்கு பகவான் பண்ணிருக்கேன் யோஜனை பண்ணி பாத்தீங்களா, காட்டுல பாம்பு இருக்கு, புத்து நிறைய முழுக்க ஜலம் வந்துருக்கு, பாம்பெல்லாம் மணியில வருது, எங்க போறது பயம்னு, எங்கேயாவது போனா யாராவது பார்த்தாலும் பொறுப்படுவாங்கன்னு உமக்கு அந்த பயம் இருக்கா, நீங்க பாட்டுக்கு ரூம்ல உட்கார்ந்துட்டு இன்னும் சில பேர் என்னன்னா ஹீட்டர் போட்டு ஆனந்தமா படுத்துக்கிறேன், விவகாரம் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும். சுட சுட மழை வந்ததுன்னா சுட சுட காபி, சுட சுட பஜ்ஜி போட்டு கொடுத்து சாப்பிட்டு அவா கஷ்டப்படுவாளேன்னு உங்களுக்கு வேண்டாம், மழை வந்தா உங்களுக்கு தமாஷா இருக்கு, அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு பத்தியில. அதனால ஒவ்வொரு கணமும் நம்ம நினைச்சுக்கணும் நம்மள பகவான் சௌக்கியமா வச்சிருந்துருக்கா, இதுதான் அதுக்கு மருந்து. ஆனா என்னடா ரொம்ப பேர் இருக்கா இந்த விஷாதி, விஷாதி தீர்க்க சூத்ரீஷா அப்படின்னு பகவத்கீதையில எல்லாமே பகவத்கீதையில இருக்க, நம்ம படிக்கிறதோ இல்ல, அது படிக்கிற காலத்துல எப்படி இருக்கணும்னு அப்படி கவனிச்சு படிக்கிறோம். மனுஷனிடத்துல இருக்கக்கூடியதான கெட்ட குணங்கள் என்ன லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்கற, நீங்க பண்ண வேண்டியதான அனுஷ்டானம் பண்ண வேண்டியதான சத்குணங்கள் என்ன, சாட்சாந்திரம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிக்ரஹ, ஒரு 20 குணங்களை 20 virtues அப்படின்னு விசேஷமா சொல்லிருக்க. சொல்லிருக்கிறது புத்தகத்துல இருக்க, பக்தர் புத்தகத்தில் இருக்கும், என்னைக்கு நீங்க கிளாஸ் நடத்துறீங்களோ அன்னைக்கு புத்தகத்தை தேடி கொண்டு கேட்கிறாரே தவிர பார்க்கறது இல்லை. பகவத்கீதையில இல்லாத விஷயம் கிடையாது, உபனிஷத்துல இல்லாத விஷயம் கிடையாது, அங்க இருக்கிறதா இங்க சொல்லிருக்க பாருங்க. மூர்க்கச்ச சங்கீதச்ச விஷாதினா, கடைசியில ஒருத்தர் இருக்கான் அவன் யார், கிருதக்ரத்ய நன்றி இல்லாதவர், ஒரு சகாயம் பண்ணினா அத நினைக்காம இருக்கான் பாத்தீங்களா, அது ஒரு கஷ்டம் வந்தா நம்ம இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கிறது கிடையாது, ஏதாவது சகாயம் பண்ணா அதோட மறந்து போறான் பாத்தீங்களா, அதான் கிருதக்ரன்னு. கிருதஜதா, ஒருத்தர் பண்ணினா ஏதாவது நமக்கு சகாயம் பண்ணா நம்ம ஞாபகம் வச்சுருந்தா அவளுக்கு உதவணும், அதாம கிருதக்னானா இருக்கிறவன் அதை விட மோசம். இப்படி நாலு பேர் இவாளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த நாலு குணங்கள் வந்தால் இது இவர் முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ற. கண்டகதை ஆத்மானோ இப்படின்னு நல்லா முடிக்கலையே சார். அழகா அடுத்த சொல்ற கஷ்டாது சாதுன்னு என்னது, யார் அவன் சாது, அவன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படின்னு அழகா சொல்லிட்டு இருக்க. இத அடுத்த